இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை, மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே நாம் இதுபொழுது 8வது சூத்திரத்து முதல் அதிகரணத்திலே அது குறித்த சிந்தனையிலே இருந்து வருகின்றோம். அந்த முதல் அதிகரணமானது உருவாகி வந்து உணர்த்தி என்ற சூத்திரத்தினுடைய கூற்றினை விரித்துரைப்பதாகும். மும்மலமுடைய சகலவர்க்கத்து அன்வாக்களுக்கு சிவபெருமான் குருவாகி வந்து உணர்த்துவான். ஏனைய இருமலமுடையோர் ஒருமலமுடையோர் ஆகிய உயிர்களுக்கு வேறு மாதிரியாக உணர்த்துவான். எப்படி என்றால், இருமலமுடையோருக்கு தன்னுடைய உருவத் திருமேனியுடன் அவர்களுக்கு முன்னிலையிலே வந்து ஞானத்தை உணர்த்துவான், ஒருமலமுடையோருக்கு உயிர்க்குயிராக இருக்கின்ற நிலையிலேயே உணர்த்துவான் என்று இந்த பாடலிலே சொல்கின்றார். ஆக சூத்திரத்தில் மண்ணும் அருட்குருவாகி, மண்ணும் அருட்குருவாகி, மண்ணும் அருள் என்பது நிறைவற்ற அருள், அந்த அருளுக்கு வழிவகுக்கின்ற அருட்பேற்றுக்கு வழிவகுக்கின்ற தவத்தை குறித்தது. அது சூத்திர சிந்தனையிலே பார்த்தோம். மண்ணும் அருள் என்பது இறப்பின் தவம், உயிர் இறப்பின் தவத்தை சிறப்பாக செய்ததன் அந்த எல்லையிலே உருவாக வந்து உணர்த்துவார்னு சூத்திரத்தில் பார்த்தோம். தன் மகனை மீட்பதற்கு மன்னவன் வருவது மாதிரி இந்த உயிரை ஐம்பொறியரிடமிருந்து மீட்டு தானாக செய்து பேரின்பம் நல்குவதற்கு சிவபெருமான் குருவாக எழுந்தருள்வார்னு சூத்திரத்தில் பார்த்தோம். அப்படி குருவாக எழுந்தருள்வது மும்மடமுடைய சகலான்மார்களுக்கு, இருமடமுடையோருக்கு உருவத் திருமேனியோடு எதிரில் வந்து முன்னிலையில் இருந்து அருள் செய்வார், ஒருமடமுடையோருக்கு உயிர்க்குயிராக இருக்கின்ற வண்ணம் அருள் செய்வார். ஏன் இந்த வேற்றுமை என்று சொன்னால், அந்த பக்குவ வேற்றுமை தான் சத்தினிவாதம். மும்மடமுடைய ஆன்மாக்கள் நால்வகை சத்தினிவாதத்திலே வைத்து உணர்த்த வேண்டியவையாக உள்ளன. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்பன நால்வகை சத்தினிவாதங்கள். தரம் என்றால் அது மிகுதியை குறிக்கும். மந்ததரம் என்பது மிக மந்தம் என்று பொருள்படும். மிக மந்தம், அதைவிட முன்னேறிய நிலை மந்தம், அதனினும் முன்னேறிய நிலை தீவிரம், அதனினும் முன்னேறிய நிலை தீவிரதரம். இப்படி மந்ததரம் மந்தம் என்று படிமுறையில் வரவேண்டியவையாக உள்ளன மும்மலமுடைய ஆன்மாக்கள். ஆனால் இருமலமுடையோர் ஒருமலமுடையோர் அவர்கள்லாம் அந்த ஆன்மாக்கள்லாம் தீவிரம் தீவிரதரம் என்று இரண்டு சத்தினிவாதத்திலே வைத்து உணர்த்த வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு அந்த முறைகளிலே அருள் செய்கின்றார் என்று சொல்வதுதான் இந்த முதல் அதிகரணத்தினுடைய முதல் பாடம். குருவாகி வந்து உணர்த்தி என்ற சூத்திரத்தினுடைய முதல் கூறானது இந்த முதல் அதிகரணத்திலே 9 செய்களிலே விளக்கப்படுகின்றது. அதனை பார்க்கலாம். இப்போது முதல் பாடல், உரை தரும் இப்பசுவர்க்கம் உணரின் 3ம் உயரும் விஞ்ஞானகளர் பிரளயாகலர் சகலர் நிறையின் மலம் மலம் கண்மம் மலம் கண்மம் மாயை நிற்கும் முதல் இருவருக்கும் நிராதாரமாகி கரையில் அருட்பரன் துவிதா சத்தினிபாதத்தால் கழிப்பன் மலம் சகலர்க்கு கண்ம ஒப்பில் கரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி தரித்து ஒளிப்பன் மலம் சதுர்த்தா சத்தினிபாதத்தால் என்பது இந்த முதல் பாடம். இதிலே என்ன கருத்து என்பதை சுருக்கமாக நாம் சிந்தித்துவிட்டு சுவாமியுடைய உரைக்கு செல்லலாம். பசுவர்க்கம் அதாவது உயிர் வர்க்கம், சிவாகமங்களை கற்கும் பொழுது 3 வகையாக உயிர் வர்க்கம் உள்ளதை நாம் அறியலாம். இந்த 3 வகை உயிர்கள் எவ்வாறு வழங்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர். இந்த விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர்களுக்கு மலபந்தம் எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், முறையே மலம் மலம் கண்மம் மலம் கண்மம் மாயை என்ற முறையிலே இருக்கின்றது. மலம் என்று மட்டும் சொன்னால் அது ஆணவ மலத்தை குறிக்கும். மலம் என்று மட்டும் சொல்லும்பொழுது அது ஆணவ மலத்தை குறிப்பிடுகின்றது. ஆணவ மலம், ஆணவ மல பந்தம் ஒன்று மட்டுமே உடையோர் விஞ்ஞானகலர். ஆணவம் கண்மம் என்ற இருமல பந்தம் உடையவர்கள் பிரளயாகலர். ஆணவம் கண்மம் மாயை என்று மும்மல பந்தம் உடையவர்கள் சகலர். இதிலே முதல் இருவருக்கும், விஞ்ஞானகலர் பிரளயாகலர் ஆகிய முதல் இருவருக்கும் நிராதார தீக்கை வழங்குகின்றார். அதாவது குருவை ஆதாரமாக கொண்டு தீக்கை அருளினால் அது சாதார தீக்கை என்று சொல்லப்படும். சாதாரம் என்றால் ஆதாரத்தோடு கூடியது என்று பொருள். நிராதாரம் என்றால் ஆதாரம் அற்றது என்று பொருள். ஆகவே நிராதாரமாக, அதாவது குருவை இலைக்களமாக கொள்ளாமல் தானே நேரடியாக அந்த விஞ்ஞானகளுக்கும் பிரளயாகளுக்கும் அருள் செய்கின்றார். 2 வகை சத்தினிவாதங்களில் வைத்து அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்துகின்றார். தீவிரம் தீவிரதரம். மும்மலமுடைய சகலருக்கு குருவை ஆதாரமாக கொண்டு சாதாரதிக்கு அருள்கின்றார். அந்த மும்மலமுடைய அம்மாக்களுக்கு நால்வகை சத்தினிவாதத்தில் வைத்து ஞானத்தை உணர்த்துகின்றார். அதன் மூலம் ஆணவ மலத்தை போக்கி வீடு பேர் அழுகின்றார் என்ற செய்திதான் இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது. இதனை நாம் சுவாமிகளுடைய உரையின் துணை கொண்டு இப்பொழுது பார்க்கலாம். பதவுரையை கொண்டு பதப்பொருளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஆகையினாலே சுவாமிகளுடைய பொழிப்புரையினை மட்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். பொழிப்புரை: எண்ணறிய உயிர்கள் எல்லாம் பந்த வேறுபாட்டான் மூவகைப்படும். அவற்றுள் மும்மலங்களும் உடைய சகல வர்க்கத்திற்கு நால்வகை சத்தினிவாத முறைமையின் வைத்து அறிந்து உணர்த்த வேண்டுதலின் அவ்வுயிர்களுக்கே குருவாகி வந்து உணர்த்தி என மேற்கூறிய சாதாரதிக்கை செய்வது. குருவாகி வந்து உணர்த்தி என மேற்கூறிய அப்படின்னா சூத்திரத்தில் சொன்னார் இல்லையா, உயிரை ஆட்கொள்வதற்காக அந்த உயிர்கள் செய்த இறப்பில் தவத்திற்கு இறங்கி முதல்வன் குருவாகி வந்து உணர்த்துவான் சூத்திரத்தில் சொன்னார் இல்லையா, மண்ணுமர் குருவாகி வந்து என்று சொன்னார். அதுதான் அந்த மாதிரி குருவாகி வருவது யாருக்குன்னா அது வந்து மும்மலமுடைய உயிர்களுக்கு சொல்ற மும்மலங்களும் உடைய சகல வர்க்கத்திற்கு நால்வகை சத்திரிவாத முறைமையின் வைத்து அரிது உணர்த்த வேண்டுதலை. இவர்களுக்கு உணர்த்துவது அரிது. இருமலமுடையோர் ஒருமலமுடையோர் அவர்களுக்கு உணர்த்துவதை காட்டிலும் மும்மலமுடையோருக்கு உணர்த்துவது அரிது. ஏன்னா மூன்று பந்தங்கள் இருக்கின்றன அல்லவா இவர்களுக்கு. அதனால இவர்கள் மந்ததரம் மந்தம் என்று படிப்படியாக அப்படி வளர்ந்து வருவார்கள். அதனாலே அவர்களுக்கு தான் குருவாக வந்து உணர்த்தணும். அவ்வுயிர்களுக்கே குருவாகி வந்து உணர்த்தி என மேற்கூறிய சாதாரதிக்கை செய்வது. குருவாகி வந்து உணர்த்திங்கிறது தான் சாதாரதிக்கை. அதாவது குருவை ஆதாரமாக கொண்டு சிவபெருமான் எழுந்தருள்வதால் அது ஆதாரத்தோடு கூடிய தீக்கை. ஆகையினாலே அது சாதாரதிக்கை என்று சொல்லப்படும். மேற்கூறிய சாதாரதிக்கை செய்வது. ஒருமலம் இருமலம் உடைய மற்ற இருவர்க்கத்திற்கும் தீவிரம் தீவிரதரம் என்னும் இருவகை சத்திரிவாதத்தின் வைத்து உணர்த்த அமையும். ரெண்டு வகை சத்திரிவாதத்தில் வச்சு உணர்த்தினாலே போதும் இருமலமுடையோருக்கும் ஒருமலமுடையோருக்கும். ஆகவே சகலவர்க்கம் போல் குருவடிவின் மறைந்து நின்று படற்கையால் உணர்த்தப்பட்டு அரிதுமர வேண்டாது அவ்விருதிரத்து உயிர்கள்க்கும் முறையே உள்நின்றும் முன்னின்றும். முறையே உள்நின்றும் முன்னின்றும் சொல்றாங்க. அதான் முதல்ல சொன்னது விஞ்ஞானகலர், அடுத்து சொன்னது பிரளயாகலர். விஞ்ஞானகலருக்கு உள்நின்று பிரளயாகலருக்கு முன்னின்று அப்படின்னு நிரல் நிறையாக உள்ளன. உள்நின்றுனா உயிருக்கு உயிராக நின்று விஞ்ஞானகலருக்கு ஞானத்தை உணர்த்துவார். பிரளயாகலருக்கு முன்னின்று அவர்கள் முன்னால் தம்முடைய உருவத் திருமணியோடு எழுந்தொழி வருவார். ஆகவே முறையே உள்நின்றும் முன்னின்றும் உணர்த்துவதாகிய நிராதாரதிக்கை செய்யப்படும். குருவை ஆதாரமாக கொள்ளாமல் நேரடியாக உணர்த்துவதால் இது நிராதாரதிக்கை. அதனால உள்நின்றும் முன்னின்றும் உணர்த்துவதாகிய நிராதாரதிக்கை செய்யப்படும் என்பதா. ஆக இப்போ இதுல பார்த்ததுல சாதாரதிக்கை வந்து குருவாகி வந்து உணர்த்துதல், நிராதாரதிக்கை குருவை நிலைக்களமாக கொள்ளாமல் நேரடியாக வந்து உணர்த்துதல் ஞானத்தை உணர்த்துதல் அது நிராதாரதிக்கை. அந்த நிராதாரதிக்கை ரெண்டு வகையா இருக்கு. உயிருக்குயிராக இருந்தவண்ணமே உணர்த்துதல், எப்பவும் உயிருக்குயிராக இருக்கின்றார் அப்படி இருந்தபடியே உணர்த்துதல், அது ஒரு வகை நிராதாரதிக்கை. அப்படி இல்லாம தம்முடைய உருவ திருமணியோடு எதிரில் வந்து நின்று ஞானத்தை உணர்த்துதல் அது இன்னொரு வகை நிராதாரதிக்கை. ரெண்டுலுமே குருவை நிலைக்களமாக கொள்ளல. அதனால இந்த ரெண்டுமே நிராதாரதிக்கை. அதுல விஞ்ஞானகளருக்கு உயிர்க்குயிர் இருந்த வண்ணம் உயிர்க்குயிராக இருந்த வண்ணம் உணர்த்துகிறார். பிரளயாகளருக்கு முன்னிலையில் எழுந்தொருளி உணர்த்துகின்றார். இப்போ சகலருக்கு உணர்த்துவது குருவை ஆதாரமாக கொண்டு, அதனால இது படற்கையால் உணர்த்துதல் சொல்லப்படும். உயிர் சிவம் ரெண்டு போக மூணாவதா குருன்னு ஒருத்தர், அந்த குருவை ஆதாரமாக கொண்டு சிவபெருமான் வருகின்றார். ஆக அந்த குருவானவர் அந்த சிவத்தோடு கலந்து சிவமாகவே விளங்குகின்றார். அதனால சீடனானவன் குரு சிவம் என்று பேதப்படுத்தி பார்க்கக்கூடாது. குருவே சிவமென கூறின நந்தி என்று திருமந்திரம் கூறுவது போல அந்த குருவை சிவமாகவே போற்ற வேண்டும் என்று சித்தான சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆக அப்படி குருவடிவில் வந்து உணர்த்துதல், படற்கையால் உணர்த்துதல், பிரளயாகலருக்கு உருவ திருமணியோடு வந்து உணர்த்துதல், முன்னிலையில் உணர்த்துதல், உயிருக்குயிராக இருந்த வண்ணமே உயிரோடு உயிராக இருக்கின்றவனமே உணர்த்துதல், அது தன்மையில் உணர்த்துதல் என்று இப்படி மூன்று வகையாக சொல்றதும் உண்டு. சரி, இந்த பாடல் இந்த பொழிப்புரை முடிச்சுட்டு விசேட உரை சொல்றாங்க சுவாமிகள். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இதனானே தீக்கை இருவகைத்து என்பதுவும் அவ் இருவகைக்கும் உரியார் இவர் என்பதும் கூறப்பட்டன. இந்த பாடல்னால சொல்ல நாம் பெறுகின்ற சாரம் என்ன? தீக்கை இருவகைப்படும், இரு பெரும்பிரிவுகள். தீக்கையில நிறைய வகை இருக்கு. இரு பெரும்பிரிவுகள் எவை? சாதார தீக்கை, நிராதார தீக்கை. இவ்வாறு தீக்கை இருவகைப்படும். அந்த இருவகைக்கும் உரியார் யார் அதையும் சொல்லியாச்சு. நிராதார தீக்கைக்கு உரியார் விஞ்ஞானகலர் பிரளயாகலர், சாதார தீக்கைக்குரியார் சகலர். இனி இவ்விரண்டனுள் ஈண்டு எடுத்துக்கொண்ட சாதார தீக்கை ஏற்படும் பாகுபாடும் அவற்றது இயல்பும் வகுத்து கூறுதற்கு எழுந்தன வருஞ்செயிற்கள் என்பது. இன்னும் வரக்கூடிய செயற்கள்ல நிராதார தீக்கையை பத்தி எந்த விளக்கமும் கிடையாது. ஏன்னா அது பிரளயங்கள் இருக்கும், விஞ்ஞானங்கள் இருக்கும். நாம யாரு? சாத்திரங்களை படிக்கின்ற நாம வந்து மும்மலமுடைய சகலர். எனவே நமக்கு வந்து என்ன தீக்கை தேவைப்படுகிறது? சாதார தீக்கை தான். ஆகவே இந்த சாதார தீக்கையினுடைய வகைகள் அதுதான் விரித்து சொல்ல இருக்கின்றன வரக்கூடிய பாடல்கள். அதான் பாருங்க, இந்த இப்ப பார்த்த பாடலுக்கே பொழிப்புரை சொல்லும் போது பாடல் எப்படி வந்திருக்குன்னா, விஞ்ஞானகளுக்கும் பிரளயங்களுக்கும் எப்படி தீக்கை அருள்வார் அப்படின்னு நிராதார தீக்கைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சகலருக்கு அருளக்கூடிய சாதார தீக்கையை பாடல சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். ஆனா உரையாசிரியர் வந்து முதல்ல சகலருக்கு அருளக்கூடிய சாதார தீக்கையினை சொல்லி விளக்கிவிட்டு அப்புறம் தான் நிராதார தீக்கை விளக்குகின்றார்கள். உரையாசிரியர் சுவாமிகள் ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, நாம சகல வர்க்கத்தாமாக்களாக இருப்பதனால நமக்கு செய்கின்ற தீட்சையை பற்றி முதல்ல விளக்கினார்கள். சரி, இப்ப வருகின்ற பாடல்களை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக பொருள் தெரிந்த பிறகு இந்த முதல் பாடலை மீள ஒரு முறை நாம் வாசித்துக் கொள்வது நமக்கு இன்னும் பொருள் உணர்ச்சி தெளிவாக வாய்ப்பதற்கு வழிவகுக்கும். உரை தரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம் உயரும் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் நிறையின் மலம் மலங்கண்மம் மலங்கண்மம் மாயை நிற்கும் முதல் இருவருக்கும் நிராதாரமாகி கரையில் அருட்பரன் துவிதா சத்தினி பாதத்தால் கழிப்பன் மலம் சகலர்க்கு கண்ம ஒப்பில் தரையில் ஆசான்மூர்த்தி ஆதாரமாகி தரித்து ஒளிப்பன் மலம் சதுர்த்தா சத்தினி பாதத்தார். இந்த பதவுரையில அந்த அரிய சொற்கள் எல்லாத்துக்குமே நேரடியா நாம விளக்கம் பார்க்கலாம். துவிதா சத்தினி பாதம் என்றால் இருவகை சத்தினி பாதம், சதுர்த்தா சத்தினி பாதம்னா நால்வகை சத்தினி பாதம். ஆக சிறந்த வடமொழி சொல்லாட்சிகள் பாடலிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். திருஞான போதமாகட்டும், சித்தியாராகட்டும், சிவப்பிரகாசமாகட்டும், எல்லா சாத்திரங்களிலும் ஆகம கலை சொற்கள். அதை வந்து என்ன மொழின்னு நாம பார்ப்பதை விட ஆகம கலை சொற்கள் மிக அருமையாக இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சகலருக்கு கண்ம ஒப்பில் சொல்லியிருக்கிறார். அப்ப இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் குருவாகி வந்து உணர்த்துவார். ஆக இனி வருகின்ற பாடலை நாம் பார்க்கலாம். சாதார தீக்கையினுடைய வகைகள், குருவாகி வந்து உயிருக்கு அருள்கின்ற அந்த சாதார தீக்கை இருக்கின்றதே அதுல எத்தனை வகைகள் இருக்கின்றன என்பதை இந்த பாடல் சொல்கின்றது. பலவிதம் ஆசான் பாசமோசனந்தான் பண்ணும் படிநயனத்து அருள் பரிசம் வாசக மானதமும் அழகில் சாத்திரம் யோகம் அவுத்திராதி அநேகம் உள அவற்றின் அவுத்திரி இரண்டு திறனாம் இலகு ஞானம் கிரியை என ஞானம் மனத்தால் இயற்றுவது கிரியை எழிற்குண்டமண்டலாதி நிலவித்து செய்தல் கிரியாவதிதான் இன்னும் நெற்பீசம் சபீசம் என இரண்டாகி நிகழும். என்ன சாதார தீக்கையினுடைய வகைகளை சொல்கின்றான். நாம முதல்ல என்னுடைய கருத்தை பார்த்துவிட்டு வழக்கம் போல கருத்தை பார்த்துவிட்டு சுவாமிகள் உரைக்கு சொல்லலாம். பலவிதம் ஆசான் பாசமோசனந்தான் பண்ணும்படி, பண்ணும் என்பதோடு அடுத்த சீர்ல இருக்கிற படி என்பதை சேர்த்துக்கணும், பண்ணும்படி என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். பலவிதம் ஆசான் பாசமோசனந்தான் பண்ணும்படி. பாசமோசனம்னா என்னன்னா, இந்த பாசத்தை வந்து ஒடுக்குதல், அதுதான் மோசனம். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து அப்படின்னு உண்மை விளக்கத்தில் ஒரு பாடல இந்த மோசித்துங்கிற சொல்லி இடம்பெறுகின்றது. ஆக அந்த பாச மோசனம் என்று சொன்னால் அந்த பாசத்தை அதாவது மும்மலங்களையும் ஒடுக்குதல், அதுதான் பாச மோசனம். அந்த மும்மலங்களையும் சிவபெருமான் ஒடுக்குதல் பல வகையாக தீக்கை செய்து ஒடுக்குகின்றான். ஏன் இப்படி பல வகையாக தீக்கை செய்கின்றான்? தீக்கை இருவகை பார்த்தோம், நிராதாரம் சாதாரம். அதுல சாதார தீக்கையே பல வகைப்படுகிறது. குருவாகி வந்து உணர்த்துகின்ற ஞானம் அருகின்ற அந்த தீக்கை பல வகைப்படுகின்றது. ஏன் இந்த சாதார தீக்கை பல வகைப்படுகின்றதுன்னா, உயிர்களுடைய மலபரிவாக நிலை பல வகையாக இருப்பதனால் அதற்கேற்ப முதல்வன் அருள்கின்ற தீக்கையும் பல வகைப்படுகின்றது என்று உரையிலே சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக அந்த பலவிதமாக ஆசான் பாசமோசனம் பண்ணும்படி, பண்ணுவதற்கு ஏற்ப இந்த தீக்கை வகைகள் இருக்கின்றன என்று சொல்கின்றார். எப்படியெல்லாம் இருக்கின்றன அந்த வகைகள், சாதார தீக்கையின் வகைகள் என்றால், குருவானவர் சீடனுடைய மும்மலங்களும் ஒடுங்கும் வண்ணம் அருள் நோக்கம் செய்கின்றார். திருவருள் நோக்கம், அது கருணையோடு சீடனை பார்க்கின்றார். அந்த பார்வையே தீக்கை, அது நயன தீக்கை எனப்படும். அப்புறம் தம்முடைய திருக்கரத்தாலே அவனுடைய சிரசிலே தொடுகின்றார். அது ஹஸ்தமத்தக சம்யோகம் என்று சொல்வார்கள். அந்த ஹஸ்தமத்தக சம்யோகம் அது பரிச தீக்கையாகும். திருக்கரத்தினாலே சீடனுடைய தலையினை தொட்டு அருளுதல். என்மத்தகத்தே இரவும் பகலும் பிரிவறியான் தன்மத்தகத்தோர் இளம்பிறை சூடிய சங்கரனே என்று நான்காம் திருமுறையிலே அப்பர் பெருமான் அருள் செய்துள்ளார்கள். ஆக அது பரிச தீக்கை. வாசக தீக்கை, இது மந்திர உபதேசம். வாசகம்னா ஒரு வார்த்தை சொல், அது மந்திரம். மானதம், மானதம் என்பது சீதனுடைய பாசம் நீங்க வேண்டும் என்று தன்னுடைய திருவுள்ளத்திலே சிவபெருமான் கருதுதல், இது மானத தீக்கை. சாத்திர உபதேசம் செய்தல், சாத்திர தீக்கை. இது வாத உரடிகள் புராணத்திலே சிவாகமங்களை எல்லாம் மணிவாசக பெருமானுக்கு சிவபெருமான் குருவாகி வந்து உபதேசிப்பதை அந்த வாத உரடிகள் புராணத்தில் நாம காணலாம். அப்புறம் யோகம், யோகதீக்கை, யோகம் இயற்றி சீடனுடைய மும்மலங்களையும் களைதல், அவுத்திராதி, அப்புறம் அவுத்திரதீக்கை. அவுத்திரதீக்கை வந்து அது ஹோமத்துடன் கூடியது, ஹோமத்துடன் கூடியது அவுத்திரதீக்கை. குண்டமண்டலங்கள் எல்லாம் எழுப்பி அதை அதில் வந்து ஹோமம் செய்து அதன் மூலம் பாச மோசனம் செய்தல். அவுத்திரி என்று சொல்லியதோடு மட்டுமில்லாமல் அவுத்திராதி என்று சொல்லியிருக்கின்றார். அவுத்திராதின்னா அவுத்திரி முதலியேன்னு பொருள்படும். எனவே சாம்பவதீக்கைன்னு பிற தீக்கைகள்லாம் இருக்கின்றன, அவற்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர் குறிப்புரையிலே சொல்லுவார். ஆக இப்படி அநேக வகைகளாக சாதார தீக்கை உள்ளது. இவற்றில் வந்து தலைமையானது அவுத்திரி. இந்த முன்னால சொன்ன நயனதீக்கை, பரிசதீக்கை, வாசகதீக்கை, மானததீக்கை, சாத்திரதீக்கை, யோகதீக்கை, இவையெல்லாம் அவுத்திரி தீக்கைக்கு அங்கங்களாக உள்ளவை. அவுத்திரி தீக்கை தான் தலைமையானது. அதாவது ஹோமம் செய்து தீக்கை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அதான் அவுத்திரி தீக்கை. அந்த அவுத்திரி தீக்கைக்கு முன்னதாக இந்த நயனதீக்கை, பரிசதீக்கை, மானததீக்கை இவற்றையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் செய்து அவுத்திரி தீக்கை அருள வேண்டும். ஆகவே அவுத்திரிக்கு அங்கங்களாக உள்ளவை இந்த நயனம், பரிசம், மானதம் போன்ற தீக்கைகள். சிலர் வந்து அவுத்திரி தீக்கைக்கு உரியராக இல்லாமல் இருப்பார், அவர்களுக்கு அவுத்திரி தீக்கை வழங்கலாகாது என்று விதி இருக்கும். அப்போ அவர்களுக்கு மட்டும் அந்த நயனதீக்கை, பரிசதீக்கை எல்லாம் தனியா செஞ்சிருவாங்க, அவற்றை மட்டும் செஞ்சு அவுத்திரி தீக்கை செய்யாம இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த நயனதீக்கை, பரிசதீக்கை எல்லாம் சுதந்திரமா செய்யப்படும், அதான் அவை மட்டும் தனியா செய்யப்படும் அவுத்திரி வழங்காமல். அவுத்திரி தீக்கைக்கு உரியவர்களுக்கு நயனம், பரிசம், மானதம் இந்த தீக்கை எல்லாம் செய்து அதன் பிறகு அவுத்திரி தீக்கையும் வழங்கப்படும். இதெல்லாம் ஆகம விதிகள். ஆக புதம் என்ற சொல் ஹோமம்னு பொருள்படும். புதத்தோடு கூடியது, அந்த ஹோமத்தோடு கூடியது ஹௌத்திரி தீக்கை. இந்த ஹௌத்திரி தான் எப்படி வருகின்றது, அவுத்திரி என்று வருகின்றது. ஆக இந்த பாடலை பார்த்தோம்னா நயனம், பரிசம், வாசகம், மானதம், சாத்திரம், யோகம், அவுத்திரி என்று சொல்லி சிவாகமங்களிலே இடம்பெற்றுள்ள அந்த தீக்கையின் பெயர்கள் எல்லாம் அப்படி அப்படியே இடம்பெற்றிருக்கின்றன. ஆசிரியர் எத்தனையோ தமிழ் கலைச்சொற்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கின்றார். தமிழ்ல வந்து நம்ம தர்க்கத்துக்குன்னு தமிழ்ல ஒரு தனி முதல் நூல் நம்மால் பார்க்க முடியவில்லை. மொழிபெயர்ப்பு நூல்களை தான் நாம் பார்க்க முடிகின்றது தர்க்கத்துக்கு. அப்படி இங்க ஆசிரியர் அளவு இலக்கணம்னு தர்க்க செய்திகளை எல்லாம் நூலின் முதலிலேயே கொடுத்தருடையதை நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதுல கூட பல அளவைகளுக்கு உரிய வடமொழி பெயர்களை அருமையாக தமிழிலே தந்துள்ளார்கள். இதெல்லாம் இந்த நூலின் மூலமாக நாம் புதிதாக அறிந்து கொள்ளக்கூடிய தமிழ் கலைச்சொற்கள் அளவையில. அது மாதிரி சித்தாந்தத்திலேயும் பல சொற்கள் தந்திருக்கின்றார்கள். ஆனா அங்க தீக்கையின் வகைகளை சொல்லும் பொழுது அப்படியே அந்த சிவாகமங்களில் உள்ள கலைச்சொற்களை மொழிமாற்றம் செய்யாமல் அப்படியே கொடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் முன்னோர் மொழி பொருளும் அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் என்பதற்கும் என்று சொன்னது போல அந்த ஆகமங்களில் சொன்ன தீக்கையைத்தான் இங்கே அருளந்த சிவாச்சாரியார் சொல்கின்றார் என்று ஐயமில்லாமல் எல்லோரும் உணரும் பொருட்டு அப்படி சொல்லியிருக்கின்றார். ஆக ஆன்மார்த்த வழிபாட்டுக்குரிய இந்த தீக்கை வகைகளை அப்படியே பெயர் மாற்றம் செய்யாமல், மொழி மாற்றம் செய்யாமல் நம்முடைய செந்தமிழ் மெய்கண்ட சாத்திரங்கள் கூறுவதனால் செந்தமிழ் சாத்திரங்களுக்கு ஆகம வழியான ஆன்மார்த்த அனுஷ்டானங்கள், பூசைகள் ஆகியவை முற்றிலும் உடன்பாடு என்பதற்கு இது போன்ற இடங்கள் சிறந்த சான்றாக உள்ளன. சார்புடனாகிய சிவபிரகாசத்தை பார்த்தாலும் அங்கும் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரியார் இதே தீக்கை பெயர்களை அப்படியே கூறியுள்ளார். இது அதிலும் நாம் அதை காணலாம். தீவகமாம் என உருவாய், தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகுநூலால் யோகப் பண்பால் பரவி வரும் அவுத்திரியால் பாச நாசம் மேவ அருள் உதவும் என்று சொல்லி உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் தம்முடைய சிவபிரகாசத்திலே அருளை செய்திருப்பதையும் இன்று நாம் நினைந்து பார்க்கலாம். சரி, ஆக நாம தொகுத்து நம்முடைய பொருளை பார்த்தோம். இப்பொழுது சுவாமியுடைய பொழிப்புரையை பார்த்தால் நமக்கு பொருள் இனிதாக விளங்கும். என்ன பொழிப்புரை? அவ்வுயிர்கண்ணதாகிய மலபரிபாகம் பல வகைப்படுதலின் அம்மலத்தை மோசிக்கும் சாதாரதிக்கையும் அதற்கேற்ப திருநோக்கம் முதலியனவாக பலவேறு வகைப்படும். உயிர்களின் மலபரிபாகம் பல வகையாக இருப்பதனால அந்த மலபரிபாகத்துக்கு ஏற்ப குருமூர்த்திகள் அருள்கின்ற தீக்கையும் பல வகையாக இருக்கின்றன. பாடல்ல நயனம், பரிசம், வாசகம், மானதம் தனித்தனியா பேர சொன்னார். ஆனா இங்க இந்த நயனம் என்பதை திருநோக்கம் என்று சிவஞான சுவாமிகள் குறிப்பிட்டார்கள். திருநோக்கம் முதலியன என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ பரிசம், வாசகம், மானதம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிடணும். திருநோக்கம் முதலியனவாக பலவேறு வகைப்படும். அவற்றுள் ஏனை தீக்கைகள் எல்லாம் தனக்கு அங்கமாக உடைத்தாய் சிறந்த அவுத்திரி தீக்கையாவது. அதான் அந்த நயனம், பரிசம், வாசகம், மானதம், சாத்திரம், யோகம் ஆகிய தீக்கைகள் எல்லாம் தனக்கு அங்கமாக கொண்ட தலைமை வாய்ந்த தீக்கை எது? அவுத்திரி தீக்கை. தனக்கு அங்கமாக உடைத்தாய் சிறந்த அவுத்திரி தீக்கையாவது இருவகைப்படும். என்ன? ஞானவதி, கிரியாவதி என்று இருவகைப்படும். இந்த அவுத்திரி தீக்கை வந்து ஞானவதி, கிரியாவதினு இருவகைப்படுகிறது. அதுல கிரியாவதினா என்ன, ஞானவதினா என்ன? முதல்ல ஞானவதினா என்னன்னு சொல்றாங்க. பாடல்ல எப்படி இருக்கு பாருங்க. அவுத்திரி இரண்டு திறனாம் இலகு ஞானம் கிரிய என பாடல இருக்கா. அவுத்திரி இரண்டு திறனாம் இலகு ஞானம் கிரிய என, அதுக்குதான் பொருள் சொல்றாங்க.